வணக்கம் நேயர்களே. இன்றைய அனைவருக்கும் அறிவியல் நிகழ்ச்சியில் முதலில் சிறுநீர் பையில் தோன்றும் புற்றுநோயை அதன் வாசனையை வைத்து கண்டுபிடிக்கும் புதிய கருவி குறித்த செய்தியை பார்க்கலாம். லிவர்பூல் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர்கள் கிறிஸ் ஃப்ரோஃபர்ட் மற்றும் நார்மன் ரெட்லிப் ஆகிய இரண்டு பேர் கண்டுபிடித்திருக்கும் கருவியானது சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கியிருப்பவர்களின் சிறுநீரின் வாசனையை வைத்து அவருக்கு புற்றுநோய் தாக்கியிருக்கிறதா இல்லையா என்பதை துல்லியமாக கண்டறிவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கிய செல்களில் இருந்து வெளியேறும் ஒருவித வாயுக்கள் சிறுநீரின் வாசனையில் கலந்து வெளியேறும்பொழுது அதை இந்த குறிப்பிட்ட உணர்கருவி அடையாளம் காண்கிறது. இதற்கு முன்பு நாய்களுக்கு புற்றுநோய் செல்களின் வாசனையை நுகர்ந்து உணரும் தன்மை உண்டு என்பது சில பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டிருந்த பின்னணியில் இவர்களின் இந்த புதிய உபகரணம் சிறுநீர் பை புற்றுநோய் தடுப்பில் முக்கிய பங்காற்றும் என்று இதன் கண்டுபிடிப்பாளர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். சிறுநீரை சூடுபடுத்தும் போது வெளியேறும் ஆவிக்கு அருகே இந்த உபகரணத்தை கொண்டு சென்றால் அந்த வாசனையை வைத்து அந்த சிறுநீருக்கு உரியவருக்கு சிறுநீர் பை புற்றுநோய் தாக்கியிருக்கிறதா இல்லையா என்பதை கண்டறிந்து தெரிவிக்கும். இந்த புதிய உபகரணத்தை பயன்படுத்தி 98 பேரின் சிறுநீரை பரிசோதித்ததில் 96% பேருக்கு சரியாக புற்றுநோயை இவர்களால் கண்டறிய முடிந்திருக்கிறது. அதே சமயம் இந்த உபகரணத்தை பயன்படுத்தி மேலும் அதிகமானவர்களிடம் பரிசோதனை செய்தால்தான் இதன் நம்பகத்தன்மையை முழுமையாக பரிசோதிக்க முடியும் என்கிறார் பேராசிரியர் ஃப்ரோஃபர்ட். குறிப்பாக இதுவரை இவர்கள் செய்திருக்கும் பரிசோதனைகள் எல்லாமே ஆண்களின் சிறுநீரை பயன்படுத்தி மட்டுமே செய்யப்பட்டிருக்கின்றன. ஆகவே ஆண் பெண் ஆகிய இரு பாலாரிடமும் ஆயிரக்கணக்கில் பரிசோதனைகள் செய்த பிறகே இந்த உபகரணம் சாதாரண பொதுமக்களின் பாவனைக்கு வரும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். உலக அளவில் 500,000 பேரை பாதிக்கும் சிறுநீர் பை புற்றுநோயை ஆரம்ப கட்டத்தில் கண்டறிய முடிந்தால் அதை முழுமையாக குணப்படுத்த முடியும். ஆனால் இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த நோயின் ஆரம்ப கட்டத்தில் பெரும்பாலும் மருத்துவ உதவியை நாடுவதில்லை. காரணம், இதன் பாதிப்பு அவர்களுக்கு துவக்க நிலையில் பெரிதாக தெரிவதில்லை. எனவே இந்த புதிய உபகரணம் ஆரம்பகட்ட நிலையிலேயே சிறுநீர் பை புற்றுநோயை கண்டுபிடிக்க வல்லது என்பதாலும் சிறுநீர் பரிசோதனையைப் போல அதிக செலவில்லாத உடலுக்குள் ஊடுருவி செல்ல வேண்டிய தேவையும் இல்லாத ஒரு சிகிச்சை முறையாக இது இருப்பதால் பரவலாக அனைவருக்கும் இது பயன்படும் என்றும் இதன் கண்டுபிடிப்பாளர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அடுத்து மாற்று எரிசக்திக்கான புதிய உபகரணம் குறித்த செய்தி ஒன்று. செல்பேசிகள் மற்றும் MP3 பிளேயர்களிலிருந்து பாட்டு கேட்க பயன்படுத்தும் ஹெட்போனை பயன்படுத்தி சூரிய எரிசக்தியிலிருந்து மின்சாரம் தயாரித்து அதை கொண்டு செல்லிட பேசிகள் உள்ளிட்ட சிறு மின்னணு உபகரணங்களின் மின்சார தேவையை நிறைவு செய்ய முடியும் என்று கிளாஸ்கோவில் இருக்கும் வடிவமைப்பாளர் ஆண்ட்ரூ ஆண்டர்சன் தெரிவித்திருக்கிறார். தமது இந்த புதிய கண்டுபிடிப்பு 2014 விற்பனைக்கு வரும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டிருக்கிறார். ஹெட்போனின் இரண்டு பக்கங்களிலும் மேற்பரப்பிலும் பொருத்தப்பட்டிருக்கும் சூரிய ஒளியை மின்சாரமாக மாற்றும் மின் கலங்கள் தயாரிக்கும் மின்சாரமானது ஹெட்போன்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் லித்தியம் பேட்டரிகளில் முதலில் சேமிக்கப்படும். பின்னர் அதிலிருந்து ஹெட்போனின் வயர் மூலம் செல்லிட பேசி அல்லது MP3 பிளேயருக்கு இந்த மின்சாரம் பாய்ச்சப்படும். அதாவது, இந்த ஹெட்போன்களை மாட்டிக்கொண்டு நீங்கள் பாட்டுக்கு பாட்டு கேட்டுக்கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு தொந்தரவும் இல்லாமல் அது பாட்டுக்கு உங்களின் செல்லிட பேசியையோ MP3 பிளேயரோ தானாக சார்ஜ் செய்து கொள்ளும் என்கிறார் ஆண்ட்ரூ ஆண்டர்சன். தமது இந்த புதிய கண்டுபிடிப்பை வியாபார ரீதியில் தயாரித்து விற்பனைக்கு விட தமக்கு 2,000 பிரிட்டிஷ் பவுண்ட்கள் தேவைப்படும் என்று கூறியிருக்கும் ஆண்டர்சன், இந்த முதலீடு கிடைத்ததும் இந்த ஹெட்போன்களை தயாரிக்கும் பணிகளை தாம் துவக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். ஏற்கனவே அமெரிக்காவில் இருக்கும் சிலர் மனிதர்கள் நடப்பதை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்கும் உபகரணத்தை கண்டுபிடித்து விற்பனைக்கு விட்டிருக்கிறார்கள். அதாவது, இந்த சின்னஞ்சிறு உபகரணத்தை மனிதர்களின் காலனிக்குள் வைத்துக் கொண்டு நடக்கும்பொழுது அதனால் ஏற்படும் அழுத்தத்தை பயன்படுத்தி மின்சாரம் தயாராகிறது. இந்த சிறப்பு காலணிகளை போட்டுக்கொண்டு ஒருவர் சராசரியாக 2.5 கிலோமீட்டர் முதல் 5 கிலோமீட்டர் நடந்தால் ஐபோனை சார்ஜ் செய்ய முடியும் என்று இதை வடிவமைத்திருப்பவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். முந்தைய தலைமுறையின் சைக்கிள் டைனமோ தத்துவம் நம் சமகாலத்தில் வேறு வேறு வடிவங்களில் மாற்று மின்சார தயாரிப்பாக வடிவெடுத்து வருவதாக விஞ்ஞானிகள் சுட்டிக்காட்டுகிறார்கள். உலக அளவில் மாற்று மின்சாரத்தின் தேவை குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வரும் நிலையில் இத்தகைய கண்டுபிடிப்புகளுக்கான மதிப்பும் கூடி வருகிறது. 1 சேர்ந்து பாடுவது என்பது யோகா பயிற்சி செய்வதற்கு சமமான நலன்களை மனித ஆரோக்கியத்திற்கு தருகிறது என்று ஸ்வீடன் நாட்டு விஞ்ஞானிகள் நடத்திய ஆய்வு ஒன்று காட்டுகிறது. 1 சேர்ந்து பாடும் குழுக்களில், அதாவது கோயர் என்று இதை ஆங்கிலத்தில் அழைப்பார்கள், இந்த மாதிரியான குழுக்களில் ஒவ்வொருவரும் ஒரு சேர பாடுகிறார்கள் என்பதையும் தாண்டி அவர்கள் தமது இதய துடிப்பையும் ஒரு சேர கட்டுப்படுத்துகிறார்கள் என்று இந்த ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. அவர்களின் இதய துடிப்பு 1 அவர்கள் பாடும் ஸ்ருதிக்கு ஏற்ப ஒரு சேர அதிகரிக்கவும் தாழவும் செய்கிறது. இடையில் மூச்சு விடாமல் பாட வேண்டிய நெடிய வரிகளை கொண்ட பாடல்களை பாடும்பொழுது சுவாச பயிற்சிகள் தருகின்ற அதே நன்மைகள் உடலுக்கு கிடைக்கின்றன. இவ்வகையாக சுவாசத்தை கட்டுப்படுத்தும் போது இதய துடிப்பின் வேகம் மட்டுப்படுகிறது என்று ஆய்வாளர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள். பாடுவது என்பது இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவும் ஒரு பயிற்சி முறையாக கைக்கொள்ளப்படலாம் என்றும் இந்த ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது. பாடகர்கள் பலர் ஆரோக்கியமாகவும் நெடுங்காலமும் வாழ்வதன் ரகசியமும் இதுவாக இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. இரவில் தமது பிள்ளைகள் நேரத்தோடு படுக்கைக்கு செல்கிறார்களா என்பது பற்றி கவலைப்படாத பெற்றோர்கள் தமது இளம் பிள்ளைகளின் மூளைத்திறன் பாதிக்கப்படுவதற்கு இடமளித்து விடுகிறார்கள் என்று புதிய ஆய்வு ஒன்று சுட்டிக்காட்டுகிறது. அடிக்கடி இரவில் அதிக நேரம் வரை விழித்திருக்கின்ற 3 வயது பிள்ளைகள் பிற்காலத்தில் கணிதம், புத்தக வாசிப்பு போன்றவற்றில் ஈடுபட சிரமப்படுவார்கள் என்று லண்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் கண்டறிந்திருக்கிறார்கள். உறக்கத்தின் அளவு குறைந்து போவதால் உடலின் இயற்கையான செயல் வேகங்கள் பாதிக்கப்படுகின்றன என்றும் எளிதாக புதிய தரவுகளை கிரகித்துக் கொள்ளும் மூளையின் திறன் பாதிக்கப்படுகிறது என்றும் விஞ்ஞானிகள் நம்புகிறார்கள். பின்னேரம் வரையும் கண்ட நேரங்களிலும் தூங்கச் செல்லும் வழக்கமுடைய பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் இரவில் புத்தகம் வாசித்து உறங்கச் செய்வதற்கான வாய்ப்பும் குறைந்து போய்விடுகிறது. தவிர அதிகமாக தொலைக்காட்சி பார்க்கும் பிள்ளைகளே பொதுவாக பொழுதோடு உறங்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் என்றும் இந்த புதிய ஆய்வு சுட்டிக்காட்டுகிறது.